நியூசிலாந்து கரையிலை கவட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
அதிகாலை எழுந்து ஆண்டவனை நினைத்து இனிய புன்னகையுடன் ஈகை எண்ணத்துடன் உழைக்க ஆரம்பியுங்கள், அனைத்தும் வெற்றியாகும். மலர்ந்திருக்கின்ற இளங்குளிர் காலை பொழுதில் சங்கநாதத்திலும் அவுஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலகத் தமிழர்களோடு உறவாடும் உரிமை தோழன் இன்ப தமிழொலி வானொலியிலும் உங்கள் செவிகளுக்கு இனிதே விருந்தளிக்கும் எமது நிகழ்ச்சிகளை செவிமடுக்க காத்திருக்கின்ற அனைத்து அன்பான உறவுகளுக்கும் தாட்சாயினி செல்லத்துறையின் அன்பு கலந்த இனிய காலை வணக்கம். இன்று ஆவணி மாதம் 9 திகதி வெள்ளிக்கிழமை 2019 ஆண்டு பிகாரி வருடம். நம் தாய் தமிழுக்கு ஆடி திங்கள் 24 நாள் ஜுல் ஹஜ் 7.
எப்படியும் வாழலாம் என்றல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்துக் கூறிய வள்ளுவனின் வாக்குகளில் ஒன்று வாழ்க்கைக்காக இதோ.
தன்னுயிர் தானர பின்னானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தோழும். தன்னுயிர் தானர பின்னானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தோழும்.
தவத்தின் வலிமையால் தன்னுடைய உயிர் தான் என்னும் பற்று நீங்க பெற்றவனை ஏனைய உயிர்கள் அனைத்தும் வணங்கும்.
இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் வெற்றிகள் நிறைந்த சுபீட்சமான நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி சங்கநாதத்தின் இன்றைய முதலாவது நிகழ்ச்சியை இனிதே ஆரம்பிக்கின்றேன். உலக பொது நூல் என்று சிறப்பித்து கூறப்படும் திருக்குறளை நமக்கு தந்து அனைத்து தமிழர்களாலும் அறிந்து போற்றப்படுபவராகவும் தமிழர்களின் பண்பாட்டு செறிவின் அடையாளமாகவும் திகழ்பவர் திருவள்ளுவர். உலகில் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறளும் ஒன்றாகும். காலத்தையும் வென்று கருத்துக்களை வழங்கி வருவது திருக்குறள். பாலர் முதல் விருத்தர் வரை குறட்பாக்களை அறியாதவர் யாருமே இலர். ஆனால் குறட்பாக்களை அறிந்த அளவிற்கு வள்ளுவரை பற்றி அறிந்தவை மிக குறைவு என்றுதான் கூற வேண்டும். எனவே திருவள்ளுவர் பற்றிய சுருக்கமான கண்ணோட்டமாக சங்கநாதத்தின் இன்றைய முதலாவது நிகழ்ச்சி அமைகின்றது. திருவள்ளுவருடைய வரலாற்றுக்குரிய குறிப்புகள் சில: திருவள்ளுவ மாலை, ஞானாமிர்தம், கபிலர் அகவல், புலவர் புராணம் போன்றவற்றில் உள்ளன. திருவள்ளுவ மாலையில் திருவள்ளுவரை நான்முகன் அவதாரம் என்றும் கலைமகள் அவர் நாவில் இருந்து திருக்குறளை சொன்னாள் என்றும் சொல்லப்படுகின்றது. வள்ளுவருடைய காலம், மதம், வழிபட்ட கடவுள், அவருடைய லட்சியம் முதலானவற்றை அவருடைய நூலை வைத்துக் கொண்டே அறிய வேண்டியுள்ளது. ஆனாலும் வள்ளுவருடைய வாழ்க்கையை முழுமையாக அறிய முடியவில்லை. இருப்பினும் திருவள்ளுவரின் வரலாறு பற்றி நூல்கள் வழியாகவும் செவிவழி செய்திகள் மூலமாகவும் தெரிந்து தொகுக்கப்பட்டவற்றை சுருக்கமாக நோக்குவோமாயின், திருவள்ளுவர் ஆதி எனும் புலை மடந்தைக்கும் பகவன் எனும் அந்தணருக்கும் மகனாக பிறந்தார். இவரோடு ஔவை, கபிலர், வள்ளி, அதியமான், உப்பை, உருவை என்பவர்களும் பிறந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆதியும் பகவனும் திருவள்ளுவரை பெற்றெடுத்த தாய் தந்தையர் என்பதை அவர் தனது முதற் குறளிலேயே சொல்லியுள்ளார் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். திருவள்ளுவர் வள்ளுவர் குலத்தில் தோன்றியவர். அரசியல் செய்திகளை யானையின் மீது அமர்ந்து முரசறைந்து தெரிவிக்கும் தொழிலை உடையவர்கள் வள்ளுவர் குலத்தவர். அவர்கள் அரசனுக்குரிய பல கருமங்களை செய்பவர்கள். திருக்குறள் ஆசிரியர் வள்ளுவர் குலத்தை சேர்ந்தவராதலால் அவருக்கு திருவள்ளுவர் எனும் பெயர் உண்டாயிற்று என்ற கருத்தும் நிலவுகின்றது. திருவள்ளுவர் மைலாப்பூரில் வாழ்ந்தார் என்றும் மதுரையில் வாழ்ந்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. அவர் மதுரையில் வாழ்ந்தமைக்கான தகவல்களே அதிகம் உண்டு. பாண்டி மண்டல சதகம் அவரை பாண்டி நாட்டினர் என்று சொல்கின்றது. திருவள்ளுவர் பாண்டி நாட்டில் பெருவழக்காக உள்ள உருணி, கேணி எனும் சொற்களை கையாண்டிருப்பதாலும் இக்கருத்து ஏற்கக்கூடியதாக உள்ளது என சிலர் கூறுகின்றனர். திருவள்ளுவர் வாசுகி என்ற பெண்மணியை மணந்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தினார். வாசுகியின் தந்தை மார்க்க சகாய முதலியார் என்றும் சொல்லப்படுகின்றது. வாசுகி அம்மை கற்பில் சிறந்த இல்லற தலைவியாக விளங்கினார். திருவள்ளுவருக்கு குழந்தைகள் பிறந்ததை பற்றிய செய்திகள் இல்லை. எனினும் புதல்வரை பெறுதல் என்னும் அதிகாரத்திலிருந்து அவருக்கு குழந்தைகள் மீதுள்ள பேரன்பு இனிது புலனாகும். குழந்தைகளை சிறந்த செல்வமாக மதிப்பது இப்பேரறிஞரின் உள்ளம். திருவள்ளுவர் மக்களோடு வாழ்ந்தவர். குடிகளின் அல்லலையும் அதற்கு ஆற்றாது அவர்கள் அழுத கண்ணீரையும் கண்டவர். ஆட்சியாளரினதும் அதிகார வர்க்கத்தினரதும் கடுமொழி மக்கள் மேற் பாய்வதை அறிந்தவர். ஏழை மக்கள் அதிகார வர்க்கத்தின் சீற்றத்திற்கு இரையாவதை உணர்ந்தவர். குடிகள் நல்வாழ்க்கை நடத்த அரசாட்சி அரணாக அமைய வேண்டும் என்ற அடிப்படை உண்மையறிந்தவர். அவர் குடிகள் பக்கம் நின்று ஆட்சியாளரையும் அதிகார வர்க்கத்தினரையும் எதிர்த்தார். சமுதாய உறவுகளை ஆராய்ந்தார். மக்களின் வாழ்க்கை சிக்கல்களை அடிமை உள்ளத்தார் சிந்திக்கவில்லை, அறிவுள்ளத்தால் ஆராய்ந்தார். அவ்வறிய ஆராய்ச்சியின் பயனாய் உருவானதே திருக்குறள். திருவள்ளுவர் மதிநுட்பமுடையவர். நூல்களை நன்றாக கற்று பல பெரியோர்களிடம் பலவற்றை கேட்டு செவிச்செல்வத்தையும் சிறக்க பெற்றவர். அக்காலத்தில் வழங்கிய அறநூல் பொருநூல் முதலியவற்றை நன்கு ஆராய்ந்தவர். இயற்கையாக அமைவது மதிநுட்பம், முயற்சியினால் அமைவது நூல் அறிவு, மேலும் முயன்று பெறுவது கேள்வி. இவற்றையுடைய திருவள்ளுவர் நன்கு ஆராய்ந்து பார்க்கும் நுட்பமாகிய கூர்மையையும் விரிந்த மன இயல்போடு பல நூல்களையும் கற்றதனால் அமைந்த விரிவையும் உடையவர் திருவள்ளுவர். தேவர், நாயனார், தெய்வ புலவர், சென்னாப்போதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானு பங்கி, முதற்பாவலர் என சிறப்பு பெயர்களை உடையவர் திருவள்ளுவர். இந்தியா தமிழ்நாட்டு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை ஒன்றை திருவள்ளுவரின் நினைவாக நிறுவியுள்ளது. இது முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது. சென்னை மயிலாப்பூரில் திருவள்ளுவர் கோயில் ஒன்றும் அமைந்துள்ளது. சென்னையில் வள்ளுவர் நினைவாக வள்ளுவர் கோட்டம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் இயற்றிய திருக்குறளின் 1330 குறள்களும் இங்குள்ள குறள் மண்டபத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இந்திய நாட்டினால் இலங்கையிலுள்ள பல பாடசாலைகளுக்கு திருவள்ளுவர் சிலை அன்பளிப்பாக வழங்கப்பட்ட விடயம் நான் அறிந்தது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாராலும், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனாலும், பல புலவர்கள் இணைந்து தொகுத்த திருவள்ளுவ மாலை எனும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதன் மூலமாக திருவள்ளுவரின் சிறப்பினை மென்மேலும் அறிய முடிகின்றது. நூல்கள் வழியாகவும் செவிவழி செய்திகள் மூலமாகவும் தெரிந்து தொகுக்கப்பட்டதிலிருந்து சுருக்கமாக திருவள்ளுவர் பற்றியதொரு கண்ணோட்டத்தினை இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு தந்திருந்தேன். அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் திருக்குறள் பற்றியதொரு கண்ணோட்டத்தினை தர இருக்கின்றேன். காத்திருங்கள் நேர்களே. சங்கநாதத்தின் அடுத்த நிகழ்ச்சியாக மனிதன் மனிதனாக வாழ வழி செய்யும் நற்சிந்தனை குட்டி கதையோடு இன்று உங்களை சந்திக்கின்றார் லிச்சு.
போன வாரங்களைப் போலவே இந்த வாரமும் ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கும் லிச்சுவின் அன்பான வணக்கம். ஒரு கிராமத்தில் புத்தர் தன் பாதையில் நடந்து கொண்டிருந்தார். உடனே அங்கு ஓடி வந்த ஒரு கோபக்கார மனிதன் அவன் அங்கே வந்த புத்தரை நோக்கி, புத்தரே, மற்றவர்களுக்கு பாடம் கற்பிக்க உமக்கு என்ன தகுதி இருக்கின்றது? நீர் ஓர் போலி மனிதர், மற்றவர்களைப் போல நீரும் ஒரு முட்டாள்தான் என்று ஆத்திரத்தோடு கத்தினான். புத்தரை மிகவும் அவமானப்படுத்தினான். ஆனால் புத்தர் சிறிதளவு கூட கோபப்படாமல் ஒரு சிறு புன்னகையோடு, மனிதா, நீ இப்பொழுது ஒரு பரிசு பொருளை வாங்குகிறாய், அதை ஒருவருக்கு கொடுக்கிறாய், ஆனால் அதை நீ கொடுப்பவர் மறுத்து விடுகிறார், இப்போது அது யாருக்கு சொந்தம் என்று கேட்டார். கேள்வியை கேட்டதும் அதிர்ச்சியில் ஆழ்ந்த அந்த கோபக்கார மனிதன், அது எனக்குத்தான் சொந்தம், ஏனென்றால் அதை நான் தான் வாங்கினேன் என கூறினான். அதற்கு அப்பதிலை கேட்ட புத்தர், மனிதா, நீ கூறியது மிகவும் சரிதா, உன் கோபமும் அப்படித்தான். நீ என் மீது கோபப்பட்டாய், என்னிடம் காட்டிவிட்டாய், ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இப்போது யாரிடம் உள்ளது? உன்னிடம்தானே உள்ளது. இப்போது இந்த கோபத்தை நானும் எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் உன்னிடம்தான் அக்கோபம் உள்ளது. கோபம் உன்னிடம் இருக்கும் போது அது உனக்கு எவ்விதமான நல்லதும் செய்யப்போவதில்லை, அது உன்னை சுட்டுவிடப் போகிறது. ஆகவே நீ உன் கோபத்தால் உன்னைத்தான் சுட்டுக் கொள்கிறாய். இந்த கோபம் உன்னை சுட்டுவிடக் கூடாது என்று நீ விரும்பினால் உடனே இந்த கோபத்தில் இருந்து விடுபடு. அதனை விட்டுவிட்டு ஒரு நல்ல அன்பான மனிதனாக நீ மாறிவிடு. மற்றவர்களில் நீ காட்டும் கோபமும் வெறுப்பும் உன்னை மட்டும்தான் பாதிக்கும், உன்னை மட்டுமே சுடும். நீ மற்றவர்களை நேசித்தால் எல்லோரும் உன்னையும் நேசிப்பார்கள், நீயும் உன்னை நேசிப்பாய். அந்த இளைஞன் புத்தர் சொன்னதை நன்று கூர்மையாக கவனித்தான். சிறிது யோசித்த பின், புத்தரே, நீங்கள் கூறியது உண்மைதான், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்தான், தயவு செய்து என்னை மன்னித்து எனக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுங்கள், எனக்கும் அன்பின் வழியை காட்டுங்கள், நானும் உங்களைப் போல் ஒருவனாக ஆசைப்படுகின்றேன் என்று கேட்டுக்கொண்டான். கோபத்தில் நாம் ஏதேதோ பேசிவிடுகிறோம், தகாத வார்த்தைகளை கொட்டி விடுகிறோம், ஆனால் அதை எப்போதும் திருப்பி அள்ளவே முடியாது. சினம் எனும் சேந்தாரை கொல்லி இனம் எனும் ஏமப்புனையை சுடும் என்று திருக்குறள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. ஆக மொத்தத்தில் கோபம் நம்மையும் அழித்து நம்மை சுற்றியுள்ள அன்பான உறவுகளையும் நட்பையும் அழித்துவிடும் என்பதுதான் பொருள். கோபத்தால் சுட்டெரித்த உறவுகளை விட்டுவிட்டு வாழும் வாழ்க்கையை என்னென்று சொல்வது? கோபப்படும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் எங்களிடமிருந்து எங்களையே இழக்கின்றோம், நமது நற்சிந்தனைக்குரிய புத்தியையும் இழக்கின்றோம். நன்றியுடன் விடைபெறுவது மெல்பர்னில் இருந்து லிச்சு.
சங்கநாதத்தின் இன்றைய அடுத்த நிகழ்ச்சியை தருகின்றார் டயானி டேனியல்.
வணக்கம் நேயர்களே, நான் இன்று உங்களுடன் பேச எடுத்துக்கொண்டவுடைய மொழியின் ஞாயிறு. உலகில் 6000 மொழிகள் தோன்றின என்பதும் அவற்றுள் 2700 மொழிகள் இன்னும் உயிருடன் இருக்கின்றன என்பதும் வரலாற்று சான்று. அவற்றுள் தமிழ் மொழி மிகவும் தொன்மையானது என்பதை தனது படைப்புகள் மூலம் உணர்த்தியவர்தான் மொழி ஞாயிறு ஞாவண்ணா தேவனியப்பாவானர். 1902 திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயிலை அடுத்த கரவம் என்ற ஊரில் ஞானமுத்து பரிபூரணம் தம்பதியினுக்கு மகனாக பிறந்த இவரது நூற்றாண்டை உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் கொண்டாடி வந்ததை அனைவரும் அறிவோம். இவரது படைப்புகள் ஒப்பியல் நூல், கட்டுரை வரைவியல், செந்தமிழ் காஞ்சி, திராவிடத்தாய், பழந்தமிழாட்சி, தமிழர் திருமணம், முதல் தாய்மொழி, சிறுவர் பாடல் திரட்டு, கட்டு விளக்கம், சொல்லாட்சி கட்டுரைகள், சென்னை பல்கலைக்கழக அகராதியின் சீர்கேடுகள், திருக்குறள் மரபுரை உட்பட 40க்கும் மேற்பட்டவை. ஒப்பியல் மொழி நூலில் தொல்காப்பியர் கால தமிழ் நூல்களும் கலைகளும் என்ற பகுதியில் இலக்கணம் பற்றி கூறும் கருத்து கூர்மையாக கவனிக்கத்தக்கது. புறமொழி இலக்கணங்கள் எல்லாம் எழுத்து, சொல், யாப்பு என இலக்கணத்தை மூன்றாக பகுப்பதே பண்டைய வழக்கம். யாப்பும் அணியும் ஒரு செய்யுளின் பொருளை உணர்வதற்கு கருவியலாதலின் அவற்றை பொருளிலக்கணத்தின் என்றும் பிரிக்கக்கூடாது என்பது முன்னோர் கருத்து. யாப்பருங்கலம், யாப்பருங்கலக் காரிகை என்பவை தொல்காப்பியத்தில் கூறப்படாத செய்யுளக்கணங்களை கூறுவதற்கு தனி நூல்களாக எழுந்தனவை அன்றி 3000 தமிழ் இலக்கண பிரிவை நான்காக்குவதற்கு அன்று. பண்டை தமிழர் மதிநுட்பம் எல்லாம் பழுத்து கிடப்பது பொருளிலக்கணம் ஒன்றில்தான். ஒரு மக்களின் நாகரிகத்தை காட்ட சிறந்த சின்னம் மொழி என்று முன்னர் கூறப்பட்டது. பல கருத்துக்களையும் தெரிவிப்பதற்குரிய சொற்களும் சொல் வடிவங்களும் விரிவான இலக்கியமும் ஒரு மொழியின் சிறப்பை காட்டும். இலக்கியத்திலும் இலக்கணம் சிறந்தது. இலக்கணத்தில் சிறந்தது தமிழ் மொழி ஒன்றே. ஆகவே உலக மொழிகள் எல்லாவற்றிலும் தமிழே மிக திருந்தியதென்பதற்கு எள்ளளவும் ஐயமில்லை என்பது அவர் கருத்து. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாவானார் பேராசிரியராக பணிபுரிந்த போது அங்கு ஏற்பட்ட சிக்கலால் எனக்கு வறுமையும் உண்டு, அதோடு எனக்கு மானமும் உண்டு என்று கூறிவிட்டு பல்கலைக்கழக பணியிலிருந்து வெளியேறினார். அப்போது என்னோடு தமிழும் வெளியேறியது என்றார். இவரது தமிழ் தொண்டினை பாராட்டி 1979 ஆண்டு தமிழக முதல்வராய் இருந்த MGR செந்தமிழ் செல்வர் என்னும் விருதை வழங்கி பாவாணரை கௌரவித்தார். உலக மொழிகளுள் தொன்மையானது தமிழ், இந்திய மொழிகளுள் மூலமும் வேரும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ், தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே. மொஹஞ்சதரோ ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழ் நாகரிகமே என்பது பாவாணரது ஆய்வு புலத்தின் வழிபாடாகும். இவரது இயற்பெயர் ஞாவண்ணாத் தேவனேசன். தமிழுக்கு இவர் ஆற்றிய தொண்டின் காரணமாக 1950 தேவனேச கவிவாணராகவும் தனித்தமிழ் பற்று ஏற்பட்ட பின் தேவனேச பாவாணராகவும் விளங்கினார். 79 ஆண்டுகள் வாழ்ந்து 50 ஆண்டுகள் தமிழுக்கு தொண்டாற்றிய இவர் 1981 ஆண்டு ஜனவரி 15 நாள் மறைந்த போதிலும் தமிழ் தமிழர் நலம் என்ற அவரது படிப்புகள் அனைத்தும் இவ்வுலகம் இருக்கும் வரை தமிழர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும். மேலும் இவர் நினைவாக இவரது பெயரில் சென்னையில் நூலகம் ஒன்று இயங்கி வருகிறது. ஒரு தமிழ் பெருந்தகையை நினைவு கூர்வதற்கு ஒரு நூலகத்திற்கு பெயர் வைப்பது போதுமென்றென்னும் தலைவர்களால் தமிழ் வளருமா, இல்லை வாழத்தான் செய்யுமா? சற்று சிந்திப்போம். விடைபெறும் நான் டேனி டேனியல்.
சங்கநாதத்தின் இன்றைய அடுத்த நிகழ்ச்சியை தர இருப்பவர் பூஜா ரமேஷ்குமார்.
அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒரு முறை ஊருக்கு வெளியில் உலாவிக் கொண்டிருந்த போது வழியில் மரத்தடியில் உட்கார்ந்திருந்த ஒரு வயோதிகர் ஏதாவது தர்மம் செய்யும்படி கேட்டார். அர்ஜுனன் மனம் இறங்கி 1000 பொற்காசுகளை கொடுக்க, ஆஹா, இது நம் குடும்பத்திற்கு 1 வருடத்திற்காவது உபயோகப்படுமே என்றெண்ணி சந்தோஷத்தோடு வீட்டிற்கு எடுத்து சென்ற வயோதிகரிடமிருந்து இதை தொலைவில் இருந்து கவனித்த கல்வன் ஒருவன் களவாடி சென்று விட்டான். சுமார் 10 தினங்கள் கழித்து மீண்டும் அவ்வழியே வந்த அர்ஜுனன் இதை கேள்விப்பட்டு இந்த முறை விலை உயர்ந்த நவரத்தின கல்லை கொடுத்து இதையாவது பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றான். இந்த முறை மிக கவனத்துடன் அதை வீட்டிற்கு கொண்டு சென்றவன் தன் மனைவி பிள்ளைகளிடம் கூட சொல்லாமல் பரனில் இருந்த ஒரு பானையில் போட்டு வைத்து அவ்வப்போது வீட்டில் யாருமில்லா சமயம் மட்டும் எடுத்து பார்த்து கொண்டு கவனமாக பாதுகாத்து வந்தான். இதை அறியாத அவன் மனைவி அந்த பானையை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த ஆற்றிற்கு நீர் எடுக்க சென்றாள். அப்போது பானையை கழுவும் போது அது ஆற்றில் தவறி விழுந்து விட்டது. அவள் நீர் எடுத்து வீட்டில் நுழையும் சமயம் வெளியே சென்ற வயோதிகர் அந்த குடத்தை பார்த்து அதிர்ச்சியாகி, எங்கி அதிலிருந்த கல் என்று மனைவியை கேட்டான். ஏதுமறியாத மனைவி நடந்ததை கூற உடனே ஆற்றிற்கு சென்று அவன் அன்றிரவு வரை தேடியும் பலனின்றி வீட்டிற்கு சோகத்துடன் திரும்பினான். சில தினங்கள் கழித்து மீண்டும் கண்ணனும் அர்ஜுனனும் அவனை பார்க்கும்போது அவன் நடந்ததை கூற அர்ஜுனன் கண்ணனிடம், இவன் அதிர்ஷ்டமே இல்லாதவன் என்று கூற, அதை ஆமோதித்த கண்ணனும், இந்த முறை நீ இவனுக்கு 2 காசுகள் மட்டும் கொடு என்றார். ஆச்சரியப்பட்டான் அர்ஜுனன். ஆனால் 2 காசுகள் மட்டும் கொடுத்து அனுப்பிவிட்டு கண்ணனை பார்த்து, இதென்ன விந்தை, வெறும் 2 காசுகள் மட்டும் அவனுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துவிடும் என கேட்டான். எனக்கு தெரியவில்லை, என்னதான் நடக்கிறது, பார்க்கலாம் வா, அவன் பின்னால் செல்வோம் என கூறி இருவரும் பின்தொடர்ந்தனர். அவன் வீட்டுக்கு செல்லும் வழியில் மீனவன் ஒருவன் உயிருடன் தான் பிடித்து வைத்திருந்த 2 மீன்களை வாங்கிக் கொள்கிறானே. தனக்குள் யோசித்த இவன், இந்த 2 சாதாரண காசு எப்படியும் தன் குடும்பத்திற்கு ஒருவேளை பசியை கூட போக்காது என எண்ணி அந்த மீன்களை விலை கொடுத்து வாங்கி ஆற்றிலே திரும்ப விட வேண்டும் என்ற முடிவுடன் வாங்கிவிட்டான். அப்படி வாங்கியதில் ஒன்றை ஆற்றில் விட்டுவிட்டு அடுத்ததை விடும் முன் அது சுவாசிக்க முடியாமல் அதன் தொண்டையில் ஏதோ சிக்கியிருப்பதை பார்த்து மீனின் வாயில் விரலை விட்டு சிக்கியிருந்ததை எடுத்தான். அதை பார்த்ததும் பிரமிப்பின் உச்சத்திற்கே சென்றான். ஆம், அவன் மனைவி ஆற்றில் தவறவிட்ட விலை உயர்ந்த கல்தான் அது. உடனே சந்தோஷத்தின் மிகுதியால் என்னிடம் சிக்கிவிட்டது என்று கூச்சலிட்டான். அதே நேரம் யதார்த்தமாக அவ்வழியே இவனிடம் கொள்ளையடித்த கல்வன் வர அவன் திடுக்கிட்டு தன்னைத்தான் கூறுகிறான் என்றெண்ணி திரும்ப ஓடுகையில் கண்ணனும் அர்ஜுனனும் அவனை பிடித்துவிட்டனர். அவன் அனைத்தையும் ஒப்புக்கொண்டு இவனிடம் களவாடியது மட்டுமின்றி மற்ற காசுக்கள் மற்றும் அணிகலன்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டான். அதை அனைத்தையும் வயோதிகரிடமிடம் கொடுத்து அனுப்பிவிட்டு ஆச்சரியப்பட்ட அர்ஜுனன் கண்ணனிடம், இது எப்படி சாத்தியம் என கேட்டான். கண்ணனும் இதே வயோதிகர் நீ முன்பு கொடுத்ததை தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் என எண்ணினார். அடுத்து நீ கொடுத்த விலையுயர்ந்த கல்லை தானும் உபயோகிக்காமல் மற்றவருக்கும் பயன்படாமல் ஒலித்து வைத்திருந்தார். ஆகவே அவ்விரண்டும் அவனிடம் தங்கவில்லை. ஆனால் இப்போது தன்னிடமிருந்தது மிக குறைவானது என்பது தெரிந்தும் தனக்கு உதவாவிட்டாலும் இன்னொரு உயிருக்காவது உதவட்டும் என தன் நலமின்றி நினைத்தான். அதனால் அவனை விட்டு சென்ற செல்வம் அவனுக்கே வந்துவிட்டது. இதில் எனது செயல் எதுவும் இல்லை என கூறினார்.
துயர் பகிர்வு. திருமதி ரத்னசோதி பாலேந்திரா அம்மையார் இப்பூலக விட்டு இரபதம் அடைந்து விட்டார். தாயகத்தின் சாவயம்பதிய பிறப்பிடமாகவும் நல்லுரை பதிவிடமாகவும் கொண்டு வாழ்வாங்கு வாழ்ந்து ஆக்லாந்தில் 6/8/19 அன்று இயற்கையின் நியதியில் இரபதம் படைத்து விட்டார். அன்னார் லெப்டினன்ட் கேர்னல் பாலேந்திராவின் பாசமுள்ள துணைவியும் பாலசோதரன் பாலபிரசாந்தன் ஆகியோரின் பாசமுள்ள அன்னையும் கௌரி கல்பனா ஆகியோரின் அன்புக்குரிய மாமியாரும் வைத்திய கலாநிதி தீபன் பிரவீன் கவிசா ஆகியோரின் பாசம் நிறைந்த பேத்தியாரும் ஆவார். அன்னார் காலஞ்சென்ற அரியரட்னம் சோதிமதியின் கனிஷ்ட புதல்வியும் காலஞ்சென்ற இந்திராணி புரொஃபசர் குலேந்திரா சிட்னி ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஆவார். அன்னாரின் ஈமக்கிரியர்கள் 8/8/19 அன்று மெங்கிரி மயானத்தில் நடைபெற்றது. தொடர்புகளுக்கு பாலபிரசாந்தன் 0-21-73-91-65 கல்பனா 0-21-02-9-9-386 தொடர்வது உலக செய்திகள்.
இந்தியாவுடனான வர்த்தக தொடர்புகள் அனைத்தையும் துண்டிப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அறிவித்திருக்கின்றார். அதுபோல இந்தியாவுடனான அதி உயர் ராஜதந்திர தொடர்புகளையும் அறுப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த அடிப்படையில் தமது நாட்டினுடைய அதி உயர் ராஜதந்திரியை இந்தியாவில் இருந்து திருப்பி எடுப்பதாகவும், அதுபோல பாகிஸ்தானில் இருக்கும் இந்திய அதி உயர் தூதுவரை திருப்பி அனுப்புவதாகவும் அவர் அறிவித்திருக்கின்றார். ஆனால் ராஜதந்திர உறவுகளினுடைய அளவு 100 to 100 வீதம் இல்லாமல் ஒரு குறிக்கப்பட்ட அளவு இருக்கும் என்கின்ற கருத்துப்பட இந்தியாவில் இருந்து வரும் பத்திரிகைகள் சில எழுதியிருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அமெரிக்க பாணியில் இந்தியாவுடனான வர்த்தக உறவை பாகிஸ்தான் துண்டித்திருப்பது நீண்ட கால அடிப்படையில் ஒரு புதிய முயற்சியாக இருக்கின்றது. இந்தியா காஷ்மீரில் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானமானது கொடூரமான இனவரி உடையது, மனித உரிமை மீறல், இந்திய அரசை உலகளாவிய ரீதியில் அம்பலப்படுத்த போவதாகவும் பாகிஸ்தானிய பிரதமர் பிரகடனம் செய்திருப்பதாக இந்திய பத்திரிகைகள் எழுதியிருக்கின்றன. மேலும் சர்வதேச நாடுகளில் இந்த செய்தி இன்றைய இரவு நேர செய்திகளாக மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றது. காரணம், பாகிஸ்தான் வர்த்தக உறவை தானே அறுத்து கொண்டு காஷ்மீரில் நடைபெறுகின்ற அத்தனை விடயத்தையும் பாகிஸ்தான் ராணுவம் கண்காணிக்கும் என்றும் இம்ரான்கான் கூறியிருப்பதானது இந்தியா பாகிஸ்தான் உறவு நிலையில் மிக மிக மோசமான ஒரு புள்ளியை இந்த விவகாரம் இன்று இரவு அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்தியா தொடர்பான விவகாரங்களை பாகிஸ்தான் ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபைக்கும் கொண்டு செல்ல இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? இனி தொடர்ந்து வரும் மனத்தியாலங்கள் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைப்பதாக அமையும் என்றும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மறுபுறம், துருக்கி குர்திஸ்தானுக்குள் நுழைவதற்கான முஸ்தீபுகளில் ஈடுபட்டிருந்த வேளை 3 தினங்களாக அமெரிக்கா துருக்கியுடன் பேசியது. அவ்வாறு நடத்தப்பட்ட பேச்சுக்களின் பின்னதாக ஒரு கோஆர்டினேட் என்கின்ற அமைப்பொன்றை உருவாக்கி வடபுல சிரியாவை இரு நாடுகளும் கண்காணிப்பது என்கின்ற ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக சிரியாவில் இருந்து வெளியேறுபவர்களை இந்த கோஆர்டினேட் என்று சொல்லப்படுகின்ற மத்திய சபை கண்காணித்து வெளியே அனுப்பும். அந்த வகையில் துருக்கியும் அமெரிக்காவும் சேர்ந்து இயங்குகின்ற ஒரு கட்டமைப்பாக இது இருக்கின்றது. ஆனால் இதற்கு யார் தலைமை தாங்கப் போகின்றார், இது எத்தனை நாட்கள் இருக்கப் போகின்றன என்பது தெரியவில்லை. இருந்த பொழுதிலும் YPG அமைப்பின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக துருக்கி எடுத்திருக்கின்ற முஸ்தீபுகளுக்கும் இதற்கும் தொடர்பு இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கவில்லை. YPG என்கின்ற குர்திஸ்தானிய அமைப்பு தனிநாடு அமைக்க விடாமல் தடுப்பதில் துருக்கி முஸ்தீபாக இருக்கின்றது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடைபெறுகின்ற முறுகலின் உச்சகட்டமாக ரஷ்ய படைகள் டொன்பாஸ் நகரில் 4 உக்ரைனிய படைகளை சுட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒருவர் காயமடைந்திருக்கின்றார். இதைத் தொடர்ந்து உக்ரைனிய அதிபர் ரஷ்ய அதிபருக்கு தொலைபேசி வழியாக பேசி இதை நிறுத்தும்படியும் கூறியிருக்கின்றார். கடந்த ஜூலை 21 இரு நாடுகளும் பேச இருந்த வேளையில் 6 உக்ரைனிய படைகளை சுட்டுக் கொன்று 9 பேரை காயப்படுத்தியது ரஷ்யா. அதைத் தொடர்ந்து இப்பொழுது இது நடைபெற்றிருக்கின்றது. எனவே ஜெர்மனிய சான்சலர் ஏஞ்சலா மேர்கல், பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோங், இங்கிலாந்து ஆகிய நாடுகள் உடனடியாக தலையிட்டு ரஷ்யாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டதாகவும் ரஷ்ய அதிபருடன் தொலைபேசி வழியாக பேசியிருப்பதாகவும் கூறியிருந்தார். ரஷ்யாவினுடைய டேங்கர் கப்பல் ஒன்றை உக்ரைன் கைப்பற்றி அதை பறிமுதல் செய்திருப்பதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இது டென்மார்க்கிலிருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.